சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி. 78 அத்தியாயம். நுணல். தமிழகத்தின் கவிஞரே, நான் எழுத்தானியா ஓலையா? இரண்டில் எதை வேண்டுமானாலும் சொல்லுங்கள், ஒப்புக்கொள்கின்றேன். தங்கள் அறிவு யாருக்கும் இல்லை என்பதை ஒப்புக்கொள்கின்றேன் என்று உள்ளூர கொந்தளித்த உணர்ச்சிகள் சொற்களில் தெரிக்கவும் இகழ்ச்சி பேச்சில் கலந்து பாயவும் கூறினாள் அலீமா. இரண்டுமில்லை என்று சாதாரணமாக பதில் சொன்னான் படைத்தலைவன். வேறென்ன? அலீமாவின் இந்த கேள்வியும் உஷ்ணமாக தொடர்ந்தது. என்னை கவிஞன் என்பதை விட வீரன் என்று அழைப்பது பொருந்தும்.
தற்பெருமை மிதமிஞ்சு போகிறது படைத்தலைவரே.
உன் பெருமையை முன்னிட்டு இந்த தற்பெருமையை மேற்கொள்கின்றேன் அலீமா.
என் பெருமையா?
ஆம் அலீமா, என்னை வீரன் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமை அடைகிறேன். ஏன் தெரியுமா?
தெரியவில்லை, சொல்லுங்கள்.
அப்பொழுதுதான் உன் அழகு துளங்கும்.
எப்படியோ?
அப்பொழுதுதானே உன்னை வேலுக்கும் வாளுக்கும் ஒப்பிடலாம். வீரன் கையெந்தும் கருவிகள் அல்லவாவை.
அப்படித்தான் ஒப்பிடுங்கள்.
நான் மட்டுமென்ன, யாரும் உன்னை அப்படித்தான் ஒப்பிடுவார்கள்? இந்த ஹிப்பாலஸை கேட்டுப்பார். சந்தேகம் இருந்தால் உன் நண்பர் இந்த யவன மருத்துவரை கேட்டுப்பார்.
என்ன கேட்பது?
உன் விழிகளுக்கும் வேலுக்கும் வாளுக்கும் ஏதாவது வித்தியாசம் உண்டா என்று.
அலீமா சங்கடத்தால் கார்பிரவிரலால் அறையின் மர அடியை கீறினாள். படைத்தலைவனின் உவமையால் சற்று மயங்கி கோபத்தின் ஊடே நாணமும் புகுந்ததால் கோபத்துடன் புன் சிரிப்பும் அவள் கோவை இதழ்களில் படர்ந்தது. பெண்களின் பலகீனஸ்தானம் அவர்கள் அழகுதான் என்று புரிந்து கொண்ட படைத்தலைவனும் அவள் முகத்தில் ஏற்பட்ட சொற்ப மாறுதல்களை கனப்பொழுதில் கண்டுகொண்டாலும் அதை கவனிக்காதவன் போல யவன மருத்துவனை நோக்கி,
என்ன மருத்துவரே, நான் சொன்னதில் தவறேதும் இருக்கிறதா
என்று வினவினான். யவன மருத்துவன் மனம் பல திசைகளில் அலைந்து கொண்டிருந்ததால் அவன் உடனே பதில் சொல்ல முடியாமல் மென்று விழுங்கினான். படைத்தலைவன் மெல்ல மெல்ல அலீமாவின் மனத்தை மாற்றியதன்றே தான் புகுத்திய கருத்து விஷயத்தையும் அவள் புத்தியிலிருந்து ஈர்க்க துவங்கிவிட்டதையும் கண்டு சற்று திகிலும் அடைந்தான் யவன மருத்துவன். போதாக்குறைக்கு பேச்சின் ஆரம்பத்தில்,
இஷ்டப்பட்டால் உன்னையும் இந்த யவன மருத்துவரையும் இந்த மரக்களத்திலேயே இருக்க செய்ய என்னால் முடியும்
என்று அலீமாவை நோக்கி படைத்தலைவன் சொன்ன சொற்களும் அவனுக்கு பெரும் பீதியை ஊட்டியிருந்ததால் தன் கதி என்னாகும் என்று எண்ணி கலங்கினான் மருத்துவன். யவன மருத்துவன் படைத்தலைவனை அலீமாவிடம் காட்டி கொடுத்ததற்கு காரணம் வேறு. டைபீரியஸ் கொல்ல இஷ்டப்பட்டவனை தான் கொல்லாது விட்டது பெரும் குற்றம். தவிர அவன் இறந்து விட்டதாக பொய் சொன்னது அதைவிட பெரும் குற்றம். பொற்காசுகளுக்காக தன் மக்களின் பகைவனை தப்ப வைத்ததற்கு யவன நாட்டில் சித்திரவதை கிடைக்கும் என்பதையும் யவனர் முறைகள் மிக பயங்கரம் என்பதையும் நினைத்து நடுங்கினான் மருத்துவன். சாதாரணமாக சிங்கத்துக்குத்தான் குற்றவாளிகளை யவனர் தீனியாக போட்டு வந்தார்கள்.
நான் செய்த குற்றம் மட்டும் வெளியாகிவிட்டால் சிங்கங்கள் என் முகத்தையும் வாயையும் கடித்து கரகரவென்று பட்சணம் செய்யுமே
என்று எண்ணமிட்டு யவன மருத்துவனுடைய நரம்புகளில் பயம் மின்னல் போல பாய்ந்து சென்றது. அலீமாவிடமும் யவனராஜ குடும்பத்தாரிடமும் படைத்தலைவனை காட்டி கொடுத்து விட்டால் தன் குற்றம் மறைந்து போகும் என்ற நினைப்பினால்தான் யவன மருத்துவன் படைத்தலைவன் யார் என்பதை விளக்கினான். அந்த விளக்கம் எத்தனை விபரீதத்தில் தன்னை இழுத்து செல்ல முடியும் என்பதையோ, தான் சமாளிக்க வேண்டிய படைத்தலைவன் எப்பேற்பட்ட மனிதன் என்பதையோ முதலிலேயே யவன மருத்துவன் அறிந்திருந்தால் வாயை திறந்திருக்க மாட்டான். நுணலின் நிலையில் அவன் இருந்திருக்கவும் நேர்ந்திராது. ஆகவே படைத்தலைவன் பேச்சு மெல்ல மெல்ல நீண்டதையும் படைத்தலைவன் பேச்சை கேட்க கேட்க அலீமா சிறிது சாந்தப்பட்டதையும் கடைசியாக அழகு உவமையில் படைத்தலைவன் புகுந்ததும் அவள் முகத்தில் கோபத்துடன் வெட்கமும் கலந்து கொண்டதையும் கண்ட யவன மருத்துவன் தன் நிலை அபாயத்தை நோக்கி வருவதைக் கண்டு பெரும் கிளியும் கொண்டான். அந்த நடுக்கத்திலேயே பேசவும் தொடங்கி,
இல்லை, தவறில்லை, அலீமாவின் கண்களை வேலுக்கும் வாளுக்கும் ஒப்பிடுவதில் தவறில்லை என்றான்.
ஏன் இழுக்கிறீர்கள் மருத்துவரே? சொல்வதை தைரியமாக சொல்லும். இந்த அறையை விட்டு நம்மில் யாராவது ஒருவர் நகர் முன்பு நமக்குள் விஷயத்தை அலசி ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்றான் படைத்தலைவன்.
யவன மருத்துவன் அறையின் வாயிற்படிக்காக கண்களை ஓட்டினான். அதைக் கண்டு நகைத்த படைத்தலைவன்,
மருத்துவரே, கதவை பார்த்து பயனில்லை. வெளியில் இருப்பவர்கள் கண்ணியமான மாலுமிகள் அல்ல, அடிமை வர்த்தகர்கள். மரியாதை குறைவாக ஏதாவது நடந்து கொள்ளலாம். தாங்கள் நியாயமாக நடந்து கொண்டால் தங்களுக்கு அலீமாவுக்கு ஆபத்து ஏதும் நேரிடாமல் பார்த்துக் கொள்வது என் கடமை. ஆகவே விபரீத யோசனைகள் வேண்டாம் மருத்துவரே. இதோ இந்த மஞ்சத்தில் உட்காரும். இதோ அலீமா, இந்த பஞ்சனை உனக்கு புதிதல்ல, நீயும் உட்கார். உள்ள நிலையை சரியாக அலசுவோம். அதற்கு பின்பும் உனக்கு இந்த மருத்துவருடன் வெளியே சொல்ல இஷ்டம் இருந்தால் உன்னை நான் கரையில் கொண்டு போய் விடுகிறேன்
என்று கூறினான். வேறு வழியில்லாமல் இருவரும் உட்கார்ந்து அறை கதவு கரையில் சென்று காவல் புரியும்படியே பாலசிற்கு உத்தரவிட்ட படைத்தலைவன் மருத்துவருக்கும் அலீமாவுக்கும் எதிரே நின்று கொண்டே தன் புத்தியில் உதித்தபடி கடந்த கால நிகழ்ச்சிகளை ஒன்று கூட்டி கேள்வியும் பதிலுமாக தொடுக்க தொடங்கினான். அந்த கேள்வி பதிலின் ஆரம்ப கட்டமாக அமைந்தது,
மருத்துவரே, நான் டைபீரியஸிற்கு பகைவன் என்று கூறுகின்றீர்கள் இல்லையா என்ற கேள்வி.
ஏதோ புதிதாக கண்டுபிடித்து விட்டது போல பழைய கேள்வியை வீசிய இளம்சழியனை சற்று பரிதாபத்துடன் நோக்கிய யவன மருத்துவன்,
ஆம், அதில் என்ன சந்தேகம் என்றான்.
சந்தேகம் இல்லை, ஆனால் நான் டைபீரியஸ் பகைவன் என்று உமக்கு சொன்னது யார்
என்று இரண்டாவது கேள்வியை கேட்டான் படைத்தலைவன்.
யார் சொல்ல வேண்டும்? யவன நாட்டு விஷத்துளிகளை உங்களுக்கு டைபீரியஸ் புகட்டி இருந்தான் அல்லவா?
ஆமாம் என்று படைத்தலைவன் ஒப்புக்கொண்டான்.
யவன நாட்டில் யாரும் நண்பர்களை விஷம் வைத்து கொள்ள முற்படுவதில்லை. தமிழ்நாட்டு பழக்கம் எப்படியோ தெரியாது
என்று சற்று குறும்புத்தனத்தையும் காட்டினான் மருத்துவன்.
தமிழகத்தில் விரோதிகளுக்கு கூட விஷம் வைப்பதில்லை, தேவையானால் நெருப்புத்தான் வைப்போம்
என்ற இளம்சொழியன் இருங்குவேளியும் அம்பிரா நதிக்கரை மாளிகையையும் ஒரு கணம் நினைத்தான்.
நெருப்பும் அப்படியொன்றும் இழிவான சமாதானம் அல்ல
என்ற யவன மருத்துவன் சொற்களில் கேலி துணித்தது.
விஷத்தை விட இழிவு என்று சொல்ல முடியாது. நெருப்பு வைத்தவுடன் எப்படியும் ஆரம்பத்தில் புகைச்சல் கிளம்பும், சற்று முன்னெச்சரிக்கை கிடைக்கும். யவனர் முறையில் அந்த கஷ்டம் கிடையாது. ஓசைப்படாமல் விரோதியிடம் நண்பன் போல நடித்து ஒழித்து கட்ட விஷத்தை விட கை கண்ட மருந்தும் கிடையாது. அது கெடுக்கட்டு மருத்துவரே. சொற்களின் போராட்டம் இப்பொழுது எதற்கு? நாம் ஆராய முற்பட்ட தகவலை வேறு. டைபீரியஸ் எனக்கு விஷம் வைத்ததாக உங்களுக்கு சொன்னது யார்?
புகாரில் நங்கூரம் பாய்ச்சி நின்ற எங்கள் கப்பல் தலைவன் சொன்னான்.
எப்படி டைபீரியஸ் விஷத்துளிகளை எனக்கு அளித்தான்? எந்த சந்தர்ப்பத்தில் அளித்தான் என்பது உங்களுக்கு தெரியுமா?
தெரியாது.
சரி
என்று சொன்ன படைத்தலைவன் சில வினாடிகள் ஏதோ யோசித்துக் கொண்டு அறையில் அங்குமிங்கும் உலாவி விட்டு திடீரென்று யவன மருத்துவன் முன்பாக நின்று,
மருத்துவரே, விஷத்துளிகளை எனக்கு கொடுத்து என்னை கப்பலுக்கு அனுப்பியதால் டைபீரியஸ் என் விரோதி என்று உணர்ந்தீர் என்று கேட்டான்.
ஆம்,
திட்டமாக வந்தது மருத்துவன் பதில். படைத்தலைவன் முகத்தில் சிறிது சங்கடம் தோன்றியது. படைத்தலைவன் மீளாமல் தன்னிடம் சிக்கிவிட்டான் என்பதை நினைத்த மருத்துவன் குறுநகை கொண்டான். படைத்தலைவனின் அடுத்த கேள்வி தொடர்ந்தது.
டைபீரியஸ் வேறு ஏதாவது உத்தரவிட்டானா?
ஆம், நீங்கள் எப்படியும் பிழைக்க கூடாது என்றும் பிழைத்தால் மேலும் விஷத்துளிகளை கொடுத்து கொன்றுவிடுபடியும் உத்தரவிட்டான்
என்ற வெற்றி ஒளியின் வார்த்தைகளை கொட்டிய மருத்துவன் அலீமாவை நோக்கி,
இப்பொழுது தெரிகிறதா அலீமா, இவர் டைபீரியஸின் பரம விரோதி என்று கூறினான்.
ஆனால் அடுத்த வினாடி இடி இடி என்று உதிர்த்த படைத்தலைவன் நகைப்பு அவன் சப்த நாடிகளையும் முடுக்கியது. அதைவிட அவன் உயிரை குடித்து விடுவது போல விஷத்தை கக்கிக் கொண்டு தன்னை நோக்கி எழுந்த அலீமாவின் கண்களை பார்த்த மருத்துவன், இந்த திடீர் மாற்றத்திற்கு என்ன காரணம் என்று எண்ணி ஏதும் புரியாததால் பெரும் திகில் கொண்டான். நுணல் என விழித்தான். சுற்றிலும் நோக்கினான். கால சர்ப்பம் போல இளம்சழியன் முகம் தன்னை நோக்கி வருவதை உணர்ந்தான். அத்துடன்,
இந்த மருத்துவனை உடனே வெட்டி போடுங்கள் படைத்தலைவரே
என்று எழுந்த அலீமாவின் குரல் அவனை கண்ட துண்டமாக வெட்டி கொன்று விடுவது போல பயங்கரமாக எழுந்தது.
ஏன் தாமதிக்கின்றீர்கள்? இந்த அயோக்கியனை உடனடியாக வெட்டி போடுங்கள் படைத்தலைவரே. இவனை உயிருடன் விடாதீர்கள்
என்று மீண்டும் சித்த பிரம்மை பிடித்தவள் போல அலறினாள் அலீமா.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை முருகன் .dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்து இதுபோன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.